2019 ஜூன் மாத தென்றலிதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் மாயாவி அவர்களின் அசலும் நகலும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். என் நண்பன் சுரேஷ் ஒரு ஆராய்ச்சி பைத்தியம். திடீர் திடீரென்று எதையாவது நினைத்துக் கொள்வான். உடனே அதை ஆராய்ச்சி செய்கிறேன் என்று கிளம்பி விடுவான். மாதக்கணக்கில் ஆளை கண்ணிலே காண முடியாது. உடலை உடலென்று பாராமல், பணத்தை பணமென்று பாராமல் ஊர் ஊராக சுற்றுவான். தன் ஆராய்ச்சிக்கான குறிப்புகளை சேகரிப்பான். பிறகு ஊருக்கு திரும்பி வந்து அந்த குறிப்புகளை தொகுப்பான், அரசுவான். இறுதியில் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து, கண்டுபிடித்து விட்டேன் பார் என்று அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸை விட அதிகமாக களி கூத்தாடுவான். ஒரு சமயம் சுரேஷ் என்னிடம் வந்து, முகுந்த், நான் இப்போது தாப ஆராய்ச்சி செய்ய போகிறேன் என்றான். தாப ஆராய்ச்சியா? அப்படியென்றால் சொல்கிறேன் கேள். உலகத்தில் தாபம் ஏற்படாத மனிதரே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு விதமான தாபம் ஏற்படுகிறது. அத்தகைய தாபங்கள் ஏன், எப்படி ஏற்படுகின்றன? அவற்றுக்கெல்லாம் பொதுவான காரணம் ஏதேனும் உண்டா? அல்லது ஒவ்வொரு தாபமும் ஒவ்வொரு காரணத்தால் ஏற்படுகிறதா? இதையெல்லாம் ஆராய்ந்து ஒரு முடிவு காணப்போகிறேன் என்று அவன் விளக்கினான். நான் உள்ளூர நகைத்தபடி, பேஷ் பேஷ், டார்வினின் ஆராய்ச்சியை விட உயர்ந்ததாக இருக்கப் போகிறது உன் ஆராய்ச்சி. அதை கண்டுபிடிக்க வேண்டுமென்ற தாபம் உன்னிடம் அதிகமாக முன்பே வேலையை தொடங்கு. உன் வெற்றிக்கு என் ஆசி என்று கூறி அனுப்பினேன். சுரேஷ் போய்விட்டான். 6 மாதங்கள் சென்ற பிறகுதான் அவன் சென்னை திரும்பினான். என்ன சுரேஷ், உன் தாப ஆராய்ச்சி முடிந்து விட்டதா என்று கேட்டேன். ஆராய்ச்சியாவது மண்ணாங்கட்டியாவது, இனிமேல் அந்த பேச்சையே என் முன் எடுக்காதே என்றான் அவன். என்னப்பா விஷயம் என்ன? ஏன் ஆராய்ச்சி மீது திடீரென்று உனக்கு வெறுப்பு? அந்த நாசமாய்ப்போன ஆராய்ச்சி என்னை ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டி வைக்க பார்த்தது முகுந்த். ஏதோ என் நல்ல காலம் சரியான சமயத்தில் விழிப்படைந்து செத்தோம் பிழைத்தோம் என்று ஊரை நோக்கி ஓடி வந்து விட்டேன். அடடே, அப்படி என்னப்பா நடந்தது? விவரமாக சொல், சுரேஷ் சொல்லத் தொடங்கினான். நான் ஊர் ஊராய் போய் என் ஆராய்ச்சிக்கான குறிப்புகளை சேகரித்து கொண்டு கேரளாவில் இருந்த புனலூர் என்ற ஊருக்கு வந்து டிராவலர்ஸ் பங்களாவில் தங்கி அருகே இருந்த ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டு குறிப்புகளை சேகரித்து கொண்டிருந்தேன். உனக்குத்தான் தெரியுமே, நாடு முழுவதும் பல தடவை சுற்றி இருப்பதால் நான் அந்தந்த பிராந்திய மொழிகளை அந்தந்த பிராந்தியக்காரர்களைப் போலவே பேசுவேன் என்பது புனலூருக்கு சென்ற 3வது நாளோ 4வது நாளோ சரியாக நினைவில்லை. ஹோட்டலில் உணவு அருந்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது முன்பின் தெரியாத மலையாளி ஒருத்தன் மேசையில் என் முன் வந்து அமர்ந்தான். நான் தலை நிமிர்ந்து அவனை பார்த்த அதே கணத்தில் அவனும் என்னை பார்த்தான். சட்டென்று அவன் முகத்தில் ஒரு வெறுப்பு உணர்ச்சி மிதந்தது. நான் அதை பொருட்படுத்தாமல், சாரின்றே சுதேசம், இவ்விடா, உங்களுக்கு எந்த ஊர் என்று மலையாளத்தில் கேட்டேன். என் தொழிலுக்கு இப்படி யார் எந்த விதமான வெறுப்பை காட்டினாலும் பொருட்படுத்தாமல் வலியை சென்று பேச வேண்டிய தேவை இருந்ததே. ஆனால் அடேயப்பா, நான் இப்படி கேட்டதும் அவனுக்கு வந்த கோபத்தை பார்க்க வேண்டுமே. என்னை எரித்து விடுவது போல் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சாப்பிடக்கூட விரும்பாதவன் போல் அங்கிருந்து எழுந்து போய்விட்டான். எனக்கு அவனுடைய போக்கு விசித்திரமாக இருந்தது. இருந்தாலும் அந்த விஷயத்தில் என் ஆராய்ச்சியை திருப்பாமல் சாப்பிட்டு விட்டு என் அலுவல்களை கவனிக்க சென்று விட்டேன். ஆனால் அந்த விசித்திர பேர் வழி அன்று பகலில் நான் சென்ற இடத்துக்கெல்லாம் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். அன்றைய வேலையை முடித்து கொண்டு டிவிக்கு திரும்பிய போது கூட அவன் என்னை பின்தொடர்ந்து வந்து டிவி வாட்ச்மேனோடு பேசி கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் எனக்கு உள்ளூர சிறிது கிளி ஏற்பட்டது. அந்த ஆள் திரும்பி சென்றதும் வாட்ச்மேனை கூப்பிட்டு அவன் யார், என்ன பேசி கொண்டிருந்தான் என்று விசாரித்தேன். யார் என்று தெரியாது சார், அவருக்கு நிச்சயமா இந்த ஊர் இல்லை. மோகன் என்று ஒருவர் இங்கே எந்த அறையில் தங்கியிருக்கிறார் என்று கேட்டார். அப்படி யாரும் இங்கே தங்கியிருக்கவில்லை என்றேன், போய்விட்டார் என்றான் வாட்ச்மேன். இருந்தாலும் என் மனம் என்னவோ கலக்கம்தான் அடைந்தது. அந்த ஆளை பார்த்தபோது அவன் என்னை பின்தொடர்ந்ததை நினைத்த போது எனக்கு கேரளத்து நக்சலைட்டுகளின் நினைவு எழுந்தது. ஒரு கால் அவன் என் இருப்பிடத்தை அறிந்து கொள்ளவே என்னை பின்தொடர்ந்து இங்கே வந்திருப்பானோ? வாட்ச்மேனுக்கு போக்கு காட்டுவதற்காக வேறு யாரோ ஒருத்தரை தேடி வந்தது போல் பேசிவிட்டு திரும்பியிருப்பானோ? இத்தகைய திகிலான நினைவுகள் என்னை சூழ்ந்து விட்டமையால் அன்றிரவு என்னால் சரியாக தூங்க முடியவில்லை. விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் இடையே ஊசலாடி கொண்டு பொழுதை தள்ளி வந்தேன். அந்நிலையில் 1 மணி இருக்கும். என் அறையின் கதவு படபடவென்று தட்டப்பட்டது. திடுக்கிட்டு எழுந்த போதிலும் அரைக்கதவை சட்டென்று திறந்து விடவில்லை. கதவரையே சென்று நின்றவாறு, யாரது என்று குரல் கொடுத்தேன். ஞான் தானே சாரே, வாட்ச்மேன் கேசவன். கேசவன் எதற்காக என்னை நள்ளிரவில் எழுப்புகிறான் என்ற வியப்பான வினாவுடனே கதவின் தாழை நீக்கி லேசாக திறந்தேன்.
வெளியே? ஆம், காலை முதல் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருந்த ஆள் தன் கையில் கத்தி ஒன்றுடன் நின்று கொண்டிருந்தான். ஒரு கணம் பிந்தி இருந்தால் அவன் உள்ளே வந்து என்னை குத்தி கொண்டிருப்பான். ஆனால் என் நல்ல காலம், அதற்குள் திறந்த கதவை படார் என்று சாத்தி தாழிட்டு கொண்டே கேசவன் கேசவன் என்று கத்தினேன். சிறிது நேரத்துக்கு பிறகு வெளியே யாரோ இருவர் பெரும் குரலில் இறைந்து கொண்டிருப்பது கேட்டது. அதில் ஒரு குரல் சற்று முன் நான் கேட்ட குரல் போல் இருக்கவே தைரியத்தை வரவழைத்து கொண்டு மீண்டும் லேசாக கதவை திறந்து கொண்டு வெளியே பார்த்தேன். டிபி கட்டிடத்து வாயிலில் உண்மையான வாட்ச்மேன் கேசவன் என்னை கொல்ல வந்தவன் கையில் இருந்த கத்தியை பிடுங்க போராடி கொண்டிருந்தான். இப்பொழுது எனக்கு தைரியம் வந்துவிட்டது. ஓடி சென்று என்னை கொல்ல வந்தவனை ஆவி சேர்த்து கட்டி கொண்டேன். கேசவன் அவன் கையில் இருந்த கத்தியை பறித்தான். இருவரும் அவனை பராண்டா தூணோடு கட்டி வைத்து விட்டு போலீஸுக்கு ஆள் அனுப்பினோம். போலீசார் வந்து அவனை அடித்து மிதித்து என்னை எதற்காக கொல்ல முயன்றான் என்பதை அவன் வாய்வழி வரவழைக்க முயன்றனர். ஆனால் அவன் கல்லூரி மங்கனாக இருந்தான். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவன் அளித்த பதில் இதுதான். என்னை கண்டாலே அவனுக்கு வெறுப்பாக இருக்கிறதாம். என்னை கொல்ல வேண்டும் என்ற தாபம் அவனுள் கொதிக்கிறதாம். ஏனென்று அவனுக்கே தெரியவில்லையாம். இன்று நான் தப்பிவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் என்னை கொல்லாமல் விடமாட்டானாம். சுரேஷ் இப்படி கூறி வந்தபோது நான் அவனை இடைமறித்து, சரி சரி, இப்பொழுது புரிந்துவிட்டது. இதையெல்லாம் பார்த்தபோது உனக்கு உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் தாபம் ஏற்பட்டு விட்டது. ஆராய்ச்சி எல்லாம் போதும் என்று ஊருக்கு திரும்பிவிட்டாய் போலும் என்றேன். இல்லை முகன், கதை இன்னும் இருக்கிறது, சொல்கிறேன் கேள் என்று என் நண்பன் மீண்டும் ஆரம்பித்தான். அந்த ஆள் யாரோ, எதற்காக என்னை கொல்ல முயன்றானோ? ஆனால் போலீஸில் அகப்பட்டு கொண்ட பிறகு அவர்கள் அவனை சும்மா விடுவார்களா? அவன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து 6 மாதம் கடுங்காவல் தண்டனை வாங்கி கொடுத்து விட்டனர். நான் என் போக்கில் என் ஆராய்ச்சிக்கான குறிப்புகளை சேகரித்து கொண்டு ஊர் ஊராக அலைந்து கொண்டிருந்தேன். அந்த சம்பவம் நடந்து 3 மாதங்கள் ஓடிப்போய்விட்டன. அப்பொழுது நான் திருவனந்தபுரத்திலும் அதை சுற்றியுள்ள ஊர்களிலும் குறிப்பு சேகரிக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தேன். அப்பொழுதுதான் என்னை திடுக்கிட வைக்கும் அந்த செய்தி கண்ணில் பட்டது. அன்று மாலையில் திருவனந்தபுரத்துக்கு அருகிலுள்ள ஆற்றின் கல் என்ற கிராமத்தில் என் வேலையை முடித்து கொண்டு திருவனந்தபுரம் திரும்புவதற்காக பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்தேன். உனக்குத்தான் தெரியுமே, நான் நச்சுத்தீவனம் தின்னுவதில் விருப்பமுடையவன் என்பது. பஸ் ஸ்டாண்டில் இருந்த சாயா கடையில் நேந்திரங்காய் வறுவல் வாங்கினேன். அதை தின்று தீர்த்த பிறகு அதை சுற்றி தந்த நியூஸ் பேப்பர் துண்டில் என் கவனம் தற்செயலாக சென்றது. அது 3 நாட்களுக்கு முன் வெளியான பிரபல மலையாள தினசரி ஒன்றிலிருந்து கிழிக்கப்பட்ட காகிதம். அதில் என்னை கொல்ல முயன்றவனின் புகைப்படமும் அவன் சிறைச்சாலையிலிருந்து தப்பி ஓடிவிட்ட செய்தியும் வெளியாகி இருந்தன. இச்செய்தியை படித்த சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த எதிர்பாராத சம்பவமும் நிகழ்ந்து விட்டது. அன்று நான் ஆற்றின் கல்லிலிருந்து திருவனந்தபுரம் போக பஸ்ஸுக்காக காத்திருந்தேன். அதுதான் அன்றைய கடைசி பஸ். வேறு ஏதோ ஒரு ஊரிலிருந்து வந்து திருவனந்தபுரம் செல்லும் பஸ் அது. மாலை 5:30 மணிக்கே வரவேண்டிய அந்த பஸ் 8:00 ஆகியும் வரவில்லை. இனி வராது என்று அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள். இரவு ஆற்றின் கல்லில் தங்கிவிடுவோம் என்றால் அந்த குக் கிராமத்தில் தங்கும் அறைகளுடன் ஹோட்டல் ஏது? முன்பின் தெரியாத ஊரிலே யார் வீட்டில் போய் இரவு தங்குவதற்கு இடம் கேட்பது? இப்படி நான் தத்தளித்து கொண்டிருக்கும் போது என்னைப் போலவே பஸ்ஸுக்காக காத்திருந்தவர்களுள் சற்று நாகரிகமாக தென்பட்ட இருவர் அவ்வூரில் ஒருவர் பிரைவேட் டாக்ஸி வைத்திருப்பதாகவும் அதை ஏற்பாடு செய்து கொண்டு திருவனந்தபுரம் போய்விடலாம் என்றும் பேசிக் கொண்டிருந்தனர். நானும் அவர்களுடன் சேர்ந்து கொள்வதாக சொன்னேன். மூவரும் டாக்ஸி வைத்திருப்பவரின் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தோம். வழியில் ஒரு புதை கால்வாய், அதை கடக்க ஒரு மரப்பாலம் போட்டிருந்தார்கள். அந்த மரப்பாலத்தின் கிராதியில் யாரோ ஒருவன் கையில் குண்டாந்தடி ஒன்றுடன் நின்று கொண்டிருந்ததை பாலத்தடி மின்சார விளக்கொளியில் கண்டேன். அப்படி ஒன்றும் எங்கள் கவனத்தை கவரும்படியான விசேஷம் அவனிடம் இல்லைதான். ஆதலால் நாங்கள் அலட்சியமாகவே பாலத்தை நெருங்கினோம். நெருங்கிய போதுதான் நான் கவனித்தேன் அவன் என்னை கொல்ல முயன்றவன் என்பதை. அவனை நான் முழுவதுமாக அடையாளம் கண்டுகொள்ளும் முன்பே அவன் என்னை அடையாளம் கண்டுகொண்டு விட்டான் போலும். சட்டென்று குண்டாந்தடியை தூக்கி பிடித்தவாறு என்னை நோக்கி பாய்ந்து வந்தான். நான் தப்பி ஓடுவதற்கு முயற்சி செய்வதற்குள் அவன் கைத்தடி என் மண்டையை பதம் பார்த்து விட்டது. அடி விழுந்ததுதான் தெரியும், நான் நினைவிழந்து விட்டேன். எனக்கு நினைவு திரும்பிய போது திருவனந்தபுரத்து ஆஸ்பத்திரி ஒன்றில் படுத்திருப்பதையும் என் மண்டையில் பெரிய கட்டு போட்டிருப்பதையும் கண்டேன். என் உடல் முழுவதும் ஒரே வேதனை. மண்டை வெண் வெண் என்று தெரித்து என்னை வாய்விட்டு அலறத் தூண்டியது. ஆனால் நான் அலறவில்லை. ஏன் தெரியுமா? என் எதிரே சித்திரப்பாவை என ஒரு இளம் பெண் அமர்ந்திருந்தாள். அவள் நர்ஸ் உடைதான் தரித்திருந்தாள். என்னை கவனித்துக் கொள்ளும் ஆஸ்பத்திரி நர்ஸாகவே இருக்கலாம், ஆனால் நான் விழித்த போது அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கன்னத்தின் வழியே ஓடிக்கொண்டிருந்தது. முகுந்த், என் 28 வயது வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கிறேன், ஆனால் இவளை போன்ற பேரழியை இதுவரையில் கண்டதே இல்லை. அது ஒரு புறமும், மற்றொரு புறம் அவள் என்னை நோக்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்ததையும் சேர்ந்து என்னை என் வேதனை வாதனை யாவற்றையும் மறக்கச் செய்தன. நான் கண் விழித்ததும் அவள் முகத்தில் நிலவிய துயரம் மாறி மலர்ச்சி பிறந்தது. அவள் பரவசத்துடன் வானத்தை நோக்கி கையூப்பி, குருவாயூரப்பா, என் பிரார்த்தனையை நிறைவேற்றி விட்டாய், உன் கருணை வாழ்க என்றாள். எனக்கு அவளுடைய போக்கு விசித்திரமாகவே இருந்தது. சிஸ்டர், நீங்கள் யார்? ஏன் எனக்காக கண்ணை சிந்தினீர்கள்? இப்போது இறைவனை வாழ்த்துகிறீர்கள் என்று கேட்டேன். அவள் மயக்கும் சிரிப்பு ஒன்றை சிந்தித்துவிட்டு, நான் யாராயிருந்தால் என்ன, உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கும் ஒருவருக்காக கண்ணை சிந்துவதும் அவர் உயிர் மீண்டுவிட்டார் என்று அறிந்ததும் பிரார்த்தனை செலுத்துவதும் உலகில் நல்லவர்கள் செய்யும் காரியம்தானே என்றாள். அவளுடைய உயிரான சிரிப்பும் சாதுரியமான பேச்சும் என்னை மயக்கின. அவளுடன் பேச்சு கொடுக்க என் மனம் விழைந்தது. அப்படியானால் இந்த ஆஸ்பத்திரியில் உயிருக்காக மன்றாடும் ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் கண்ணீர் சிந்துவதும் பிரார்த்தனை செய்வதும் வழக்கமோ என்று சும்மாவானும் கேட்டு வைத்தேன். அவள் மீண்டும் சிரித்தாள். கெட்டிக்காரராக இருக்கிறீர்களே, ஆனால் உங்கள் ஊகம் இங்கே சற்று தவறிவிட்டது. உலகில் ஒருவர் உயிருக்காக மற்றொருவர் பிரார்த்தனை செய்வது புதுமை அல்ல. ஆயினும் எல்லாரும் எல்லாருடைய உயிருக்காகவும் பிரார்த்தனை செய்வதில்லை. தங்களுக்கு வேண்டியவர்களுக்காக மட்டுமே மனம் கசுகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றாள் அவள். எனக்கு புரிந்துவிட்டது, அவளுக்கு என் மீது காதல் பிறந்திருக்கிறது. எனக்குத்தான் அத்தகைய பேரழியை அடைய கசக்குமா என்ன? இருந்தாலும் அவளுடைய மனநிலையை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளும் பொருட்டு, அப்படியானால் நான் உங்களுக்கு வேண்டியவன், அப்படித்தானே என்று சீண்டினேன். போக்கிரி என்று கலகலவென நகைத்தாள் அவள். பிறகு, தெரியாதோ உங்களுக்கு என்று பொய்க்கோபத்தோடு என்னை பார்த்தாள். இவ்வாறு முதல் சந்திப்பே எங்களை காதலராக்கி விட்டது. எங்கள் காதல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தது. இப்பொழுது அவளுடைய வரலாறு முழுவதும் எனக்கு தெரியும். அவள் ஓர் அனாதை, பெயர் நிரூபா. தன் வயிற்றை தானே கழுவிக்கொள்ள வேண்டியிருந்ததால் தாதி தொழில் பயிற்சி பெற்று திருவனந்தபுரத்திலிருந்து இந்த ஆஸ்பத்திரியில் சில காலமாக நர்ஸாக பணியாற்றி வருகிறாள். என்னை பற்றியும் அவளுக்கு எல்லாம் சொன்னேன். என்னதான் மலையாளத்து பெண் ஒருத்தியை காதலித்து திருமணம் செய்து கொள்வதே என்று முடிவுக்கு வந்துவிட்டாலும் கேரளத்தில் தங்கிவிடும் எண்ணம் எனக்கு துளியும் இல்லை. தவிர கேரளத்தில் வசிப்பதில் வேறொரு ஆபத்தும் இருந்ததே. என்னை கொல்ல முயன்றவன் அன்று தப்பி ஓடிவிட்டானாம். அவனுக்கு நான் இன்னும் சாகவில்லை என்பது தெரிந்தால் மறுபடியும் என் உயிருக்கு அபாயம் விளைவிக்க முயலக்கூடும். இதை நான் நிரூபாவிடம் கூறிய போது அவள், ஐயோ வேண்டவே வேண்டாம், திருமணத்தை நான் பிறந்த மண்ணில் முடித்துக்கொண்டு நாம் தமிழ்நாட்டுக்கே போய்விடலாம் என்று ஒத்துக்கொண்டாள். இவ்வாறு நாங்கள் தம்பதியராக எல்லாம் முடிவாகிவிட்டது. நிரூபா அந்த ஆஸ்பத்திரியில் 5 ஒப்பந்தத்தில் வேலை பார்த்து வந்தாள். ஒப்பந்த காலம் முடிய இன்னும் 1 இருந்தது. அது முடிந்ததும் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டு ஊருக்கு செல்வது என்று தீர்மானித்திருந்தோ, அந்த சமயத்தில் இன்னொரு எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்தது. நான் அப்பொழுது நிரூபாவின் வீட்டில்தான் வசித்து வந்தேன். அவள் காலையில் வேலைக்கு போய்விட்டு மாலையில் திரும்புவாள். இரவு வேலை உள்ள நாட்களில் மாலையில் போய்விட்டு மறுநாள் காலையில் திரும்பி வருவாள். ஒரு நாள் உனக்கு கடிதம் எழுதலாம் என்று காகிதத்துக்காக நிரூபாவின் பெட்டியை குறைந்து கொண்டிருந்த போது அதில் ஒரு கட்டு கடிதத்தை கண்டேன். அனாதையான இவளுக்கு யாரிடமிருந்து இத்தனை கடிதங்கள் வந்துள்ளன என்று வியப்பு மேலிடவே கட்டில் மேலாக இருந்த கடிதத்தை எடுத்து படித்தேன். மறுகணம் நான் 1000 தேள்கள் ஒன்றாக கொட்டியது போல் துடித்து போனேன். அந்த துடிப்பு பிற கடிதங்களையும் படிக்க என்னை தூண்டியது. அக்கடிதங்கள் அனைத்தையும் சேர்ந்து எனக்கு ஒரு காதல் கதையை விளக்கமாக உணர்த்தின. அதாவது, நிரூபா இதற்கு முன் மோகன் என்ற இளைஞனை காதலித்தாள். இப்பொழுது நாங்கள் தீர்மானம் செய்திருப்பது போலவே அவர்களும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்திருந்தனர் என்ற வரையில் அந்த கடிதங்களிலிருந்து எனக்கு விளங்கிற்று. அதன் பிறகு அந்த மோகன் என்னவானான், அவர்களிடையே மலர்ந்த காதல் ஏன் முறிந்து போயிற்று? இந்த கேள்விகள் என்னிடம் எழுந்து என் மனத்தை குழப்பின. ஏன் ஒருத்தி ஒருவனை காதலித்து விட்டு பிறகு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனை நிராகரித்து விட்டு வேறொருவனை காதலித்து திருமணம் செய்து கொள்ள கூடாதா என்று நீ கேட்கலாம். முகுந்த் தாராளமாய் செய்யலாம். உலகில் அப்படி எத்தனையோ நடக்கத்தான் நடக்கின்றன. ஆனால் நிரூபாவை பொறுத்தவரையில் இதை நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் என் நிரூபா தன் வாழ்வில் என் ஒருத்தனையே காதலிக்கிறவள். அந்த காதல் காரண காரியமின்றி என்னை பார்த்த உடனேயே அவளிடம் இயல்பாக எழுந்து தாபமாக மாறியிருக்கிறது. அப்படி நான் எண்ணியிருந்தபடியால் அவளுடைய காதல் விளையாட்டுக்கான கருவிகளில் ஒருவன் நான் என்பதை இக்கடிதங்கள் நிரூபித்ததும் என் கற்பனை கோட்டைகள் இடிந்து சரிந்து விட்டன. என்னால் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இனி நிரூபாவை ஏறெடுத்து பார்க்கலாகாது என்று முடிவுறுத்தியவனாக அவள் ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பும் முன்பே ஊருக்கு புறப்பட்டு விட தீர்மானித்தேன். ஆனால் புறப்படும் முன் அவளுக்கு விவரமாக ஒரு கடிதம் எழுதி வைத்தேன். கடிதத்தில் அவளுடைய முந்தைய காதல் நாடகம் எனக்கு தெரிந்துவிட்டதென்றும் அதன் காரணமாக அவளை பிரிந்து செல்வதாகவும் குறிப்பிட்டிருந்தேன். என்னுடைய சென்னை முகவரி அவளுக்கு தெரியும். ஆதலால் இதற்கு சப்பை கட்டும் முகமாக அவள் ஏதாவது எழுதுவாள். நாம் மயங்கிவிடக்கூடாது என்ற உறுதியுடன் திருவனந்தபுரத்திலிருந்து கிளம்பி வந்தேன். ஆனால் நான் சென்னைக்கு வந்து 10 நாட்கள் ஆகிவிட்டன. இதுவரையில் அவளிடமிருந்து கடிதம் ஏதும் வரவில்லை. எப்படியோ போ, நான் எதையோ ஆராய்ச்சி செய்ய போய் வேறு எதையோ அனுபவமாக பெற்றுக்கொண்டு திரும்பினேன். மனிதரது தாபத்தை ஆராய்ச்சி செய்து முடிவு கட்ட புறப்பட்ட நான் ஒரு பெண்ணின் மனத்தாபம் எப்படி எப்படியெல்லாம் செயற்படக்கூடும் என்பதை அறியாமல் ஏமாற்றப்பட இருந்து நல்ல வேளையாக சரியான சமயத்தில் தற்செயலாக தட்டி எழுப்பப்பட்டு தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்றபடி திரும்பி வந்திருக்கிறேன். சுரேஷ் இவ்வாறு தன் ஆராய்ச்சி அனுபவ வரலாற்றை கூறி முடித்துவிட்டு வீடு போய் சேர்ந்தான். அவன் கூறிய கதையில் 2 விஷயங்கள் எனக்கு மர்மமாக இருந்தன. ஒன்று, எதற்காக அந்த மலையாளத்துக்காரர் சுரேஷ் மீது வெறுப்பு கொண்டு அவனை கொல்ல முயன்றார் என்பது. மற்றொன்று, சுரேஷ் மனப்பூர்வமாக காதலித்த நிரூபா ஏன் தனது முந்தைய காதலை அவனிடம் மறைத்தாள் என்பது. சுரேஷை போல ஒரு ஆராய்ச்சி பைத்தியமாக இருந்திருந்தால் உடனே இந்த 2 மர்மங்களையும் ஆராய வேண்டும் என்ற தாபம் எனக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் எனக்கு இதைவிட பெரிய என் குடும்ப தாபங்கள் பல பல இருந்தனவே. ஆதலால் அவன் கூறிய கதையை ஒரு காதில் வாங்கி மறுகாதின் வழியே வெளியேற்றிவிட்டு என் போக்கில் என் அலுவல்களில் ஈடுபட்டேன். அன்று நான் வீட்டை அடைந்து 1:30 இருக்கும். சுரேஷ் என்னை தேடிக்கொண்டு ஓடி வந்தான். முகுந்த், முகுந்த், நான் பெரிய பாவியடா. அநியாயமாக என் நிரூபாவை சந்தேகித்து விட்டேன். கிடைத்தற்கரிய அந்த மலபார் மாணிக்கத்தை இழந்து விட்டேன் என்று அவன் புலம்பினான். என்னடா விஷயம் என்று வியப்புடன் கேட்டேன். நிரூபா கடிதம் எழுதியிருக்கிறாள். மாலை தபாலில் வந்தது. நீயே படித்துப்பார் என்று அவன் தன் சட்டை பையில் இருந்த கடிதம் ஒன்றை எடுத்து என்னிடம் நீட்டினான். கடிதத்தை படித்தேன். அதன் ஆரம்பமே என்னை திடுக்கிட வைத்தது. அன்புள்ள அண்ணா என்று ஆரம்பித்து நிரூபா அந்த கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாள். உங்கள் கடிதம் 1 நாளைக்கு முன் எனக்கு எழுதப்பட்டிருந்தால் நான் மனமுறிந்து தற்கொலை செய்து கொண்டிருப்பேன். ஆம் அண்ணா, உங்களை சுரேஷாக எண்ணி நான் காதலிக்கவில்லை. என் இன்னுயிர் காதலர் மோகன் என்று எண்ணியே காதலித்தேன். என்னுடைய முந்தைய காதல் விவகாரம்தான் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்ததாயிற்றே. மோகனும் நானும் காதலித்து திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்த பின் எங்களை பிரித்த அந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. ஆற்றின் கல்லிலும் புனலூரிலும் உங்களை கொல்ல முயன்றவனும் சுரேஷ் என எண்ணி அக்காரியத்தை செய்ய முற்படவில்லை. மோகன் என எண்ணியே உங்களை தீர்த்து கட்ட முயன்றிருக்கிறான். அவன் பெயர் மதுசூதனன். எங்கள் ஊர்காரன்தான். என்னை அடைய மோகனோடு போட்டி போட்டு தோல்வி அடைந்தவன் அந்த வெறியில் மோகனை தீர்த்து கட்ட முயன்றான். அன்று உங்களை குண்டாந்தடியால் தாக்கியது போலவே முன்பு மோகனையும் அவன் தாக்கிவிட்டான். நீங்கள் வெறும் காயத்தோடு தப்பிவிட்டீர்கள். ஆனால் மோகனுக்கு காயம் பட்டதோடு மூளையும் கலங்கிவிட்டது. அவர் உயிர் பிழைத்தார். ஆனால் பழைய சம்பவங்கள் யாவும் அவருக்கு மறந்து விட்டன. தான் யார் என்பதே அவருக்கு தெரியவில்லை என்றார். என்னை எப்படி அவர் அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? நான் அவருடைய மூளை கலக்கத்தை போக்க எந்தெந்த வைத்தியரிடமில்லாமோ கூட்டிச் சென்று காட்டினேன். பலனில்லை. கடைசியில் ஒரு நாள் மோகன் என் பாதுகாப்பிலிருந்தும் தப்பி எங்கோ ஓடிவிட்டார். அவர் சென்ற 2 ஆண்டுகளுக்கு பின் அவருடைய உருவ அமைப்பை அப்படியே கொண்டு உங்களை நான் எங்கள் ஆஸ்பத்திரியில் சந்தித்த போது உங்களை மோகன் என்றே கருதிவிட்டேன். நீங்கள் மீண்டும் மண்டையில் தாக்கப்பட்டிருந்ததால் இத்தடவை உங்கள் மூளை கலக்கம் போய்விட்டிருக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் உங்களை வேறு யாரோ ஒரு தமிழர் என்று கூறியதை கேட்டபோது உங்களுடைய மூளை கலக்கம் இன்னும் தீரவில்லை என்று கருதி புதிதாக உங்களுக்கு அறிமுகமானவள் போல் நடித்தேன். என் காதலை நீங்கள் ஏற்றுக்கொண்ட போது என் மோகனையே திரும்ப பெற்றுவிட்டதாக கழிப்படைந்தேன். ஆனால் நீங்கள் என்னை பிரிந்து சென்ற அன்று மாலையில் நான் வேலை நேரம் முடிந்து ஆஸ்பத்திரியிலிருந்து புறப்பட்ட போது அசல் மோகன் ஆஸ்பத்திரி வாசலில் என்னை எதிர்பார்த்து காத்திருந்தார். மூளை கலங்கிய நிலையில் ஊர் ஊராக சுற்றி கொண்டிருந்த அவர் ஏதோ ஒரு ஊரில் லாரியினால் மோதப்பட்டு மீண்டும் மண்டையில் அடிபட்டு தமது மூளை கலக்கம் நீங்க பெற்று என்னை தேடிக்கொண்டு திருவனந்தபுரத்துக்கு வந்திருந்தார். இதெல்லாம் எனக்கு பின்னால் தெரிய வந்த விஷயங்கள். அப்போது வெளியே நின்ற அவரை நான் நீங்களே எண்ணி ஏன் இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்டேன். ஒரு கால் நீ வீடு மாறிவிட்டிருக்கலாம், ஆஸ்பத்திரிக்கு போனால் நிச்சயமாக சந்தித்து விடலாம் என்று இங்கே வந்து காத்திருக்கிறேன். சுகமாக இருக்கிறாயா நிரூபா? என் மூளை கலக்கம் இப்போது சரியாகிவிட்டது என்று அவர் ஒவ்வொரு செய்தியா சொல்ல தொடங்கினார். அப்போது எனக்கு நீங்கள் மோகன் அல்ல, வேறு ஆள் என்பது தெரிய வந்தது. அப்பொழுது நான் எவ்வளவு தத்தளிப்பான நிலையில் இருந்திருப்பேன் என்பதை எண்ணி பாருங்கள். உங்களை ஏற்பதா மோகனை ஏற்பதா என்ற பிரச்சனை எழுந்து என்னை உலுக்கியது. இறுதியில் உங்களை மோகன் என எண்ணியே காதல் கொண்டேன் என்பதை விளக்கினால் நீங்கள் என்னை புரிந்து கொள்வீர்கள் என்ற முடிவுடன் அசல் மோகனுடன் நகல் மோகனான உங்களை சந்திக்க வீடு வந்தேன். அங்கே இந்த இக்கட்டை போக்கிக் கொண்டு என்னை வரவேற்றது உங்கள் கடிதம். என்னை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு பிரிந்து சென்றதால் உண்மை நிலையை உங்களுக்கு விளக்குவதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். அண்ணா, உருவ ஒற்றுமை காரணமாக நான் உங்களுக்கு விளைவித்துவிட்ட ஆயாசத்துக்கு என்னை மன்னித்து விடுங்கள். நம் திருமணம் செய்து கொள்ள நிச்சயித்திருந்த அதே நாளில் நானும் மோகனும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம். என்னை மன்னித்து விட்டதற்கு அறிகுறியாக அந்த நன்னாளில் எங்களுக்கு உங்கள் ஆசியை வழங்குங்கள். மீண்டும் எப்பொழுதாவது திருவனந்தபுரத்துக்கு வர நேரிட்டால் உங்கள் உடன்பிறவா சகோதரியின் வீட்டுக்கு அவசியம் வாருங்கள். மோகன் தமது அன்பையும் நன்றியையும் தங்களுக்கு தெரிவிக்க சொன்னார். உங்கள் அன்பு சகோதரி நிரூபா. கடிதத்தை படித்து முடித்ததும் இப்பொழுது என்னடா செய்ய போகிறாய் என்று சுரேஷை கேட்டேன். சகோதரியின் திருமணத்துக்கு வாழ்த்து தந்தி அனுப்ப போகிறேன் என்றான் அந்த அசடு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.